We came here when this was a very, very small church. Right at the beginning.
இந்த சபையானது
and it's been a great joy to see
how
the Lord has blessed that work.
தேவன் ஆசீர்வதித்திருக்கிற இந்த சபையை இந்த நாளில் காண்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
But whenever a work grows, there is always danger.
எப்பொழுது ஊழியம் அதிகமாக வளர்கிறதோ அங்கே அதன் கூடையே ஒரு ஆபத்தும் வரலாம்.
That's not new. It was there in the first century also.
அது ஒரு புதிய காரியம் அல்ல. அது முதல் நூற்றாண்டிலேயே அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றது.
Let me read a verse in Acts of the Apostles chapter 6 and verse 1.
அப்போஸ்தலர் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
Here we read about a time when the disciples were increasing in number.
இந்த பின்னணியிலே சீஷர்கள் வளர்ந்து வருகிறதை பெருகி வருகிறதை காண்கிறோம்.
That's what we read in the There are two things you read in that first verse.
அந்த முதல் வசனத்திலே ரெண்டு காரியங்களை நாம் பார்க்கிறோம்.
One, the disciples were increasing in number, which is a good thing.
சீஷர்கள் பெருகினார்கள், அது ஒரு நல்ல காரியம்.
But the other thing you read in that verse is there was a division between the Greek widows and the Jewish widows.
அங்கே கிரேக்க யூத விதவைகளுக்கு நடுவே ஒரு பிரிவு பிளவு உண்டாயிருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே ஒருவர் மத்தியிலே அவர்கள் குறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
So we see that right in the beginning also in the church when the numbers increased they began to have problems.
ஆகவே ஆதி சபையிலே சீஷர்கள் பெருகின பொழுது அங்கே குறைச்சல்கள் குறைவு சொல்ல குறைவு உண்டானதை பார்க்கிறோம்.
But that those problems were solved by people who were full of the spirit verse 3 and wisdom who handled that situation.
இந்த பிரச்சனைகளை தீர்க்கவதற்காக அங்கு இருந்த நபர்கள் இருந்தார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியிலும் ஞானத்திலும் நிறைந்திருந்தார்கள் என்று மூன்றாவது வசனத்தில் பார்க்கிறோம்.
So there is no problem that the devil can bring into any church which cannot be overcome.
அதாவது எந்த சபையிலும் பிசாசு கொண்டு வருகிற எந்த பிரச்சனையும் நாம் தீர்த்துவிட முடியும் என்பதை நம்ப வேண்டாம்.
But God is not going to do it unless he has people who are full of the Holy Spirit and wisdom.
பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தாலும் நிறைந்திருக்கிற மக்களை கொண்டுதான் அதுவிகளை சபையில நிறைவேற்ற முடியும்.
God never works on his own without a man.
எந்த மனிதனும் இல்லாமல் தேவன் தாமாகவே கிரியைகள் செய்வது கிடையாது.
You remember the story of Cornelius?
கொர்நேலியு வீட்டில் நடைபெற்ற காரியத்தை அவன் ஜெபித்தான்.
God sent an angel to him.
தூதரை அனுப்பினார்.
Now, did that angel know the gospel that Jesus died for the sins of the world?
அந்த தூதனுக்கு இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக மரித்தார் என்பதை அறிந்திருந்தானா?
What do you think?
நீங்க என்ன சொல்கிறீர்கள்?
Yes or no? But could he preach that gospel to Cornelius?
அந்த தூதன் அறிந்திருந்தான், அவன் ஏதாவது பிரசங்கம் செய்தானா?
Now the question is, why could the angel who knew the gospel not preach it to Cornelius?
அந்த தூதனானவன் சுவிசேஷத்தை அறிந்திருந்தாலும் கொர்நேலியுக்கு அவன் போதிக்கவில்லை.
Why did he say go and send for Peter? It will take 3 days for Peter to come.
ஏன் பேதுரு ஜெபித்து கொண்டிருக்கின்றான், அவனை அழைத்து வாருங்கள், 3 நாள் ஆகுமே என்று சொல்லி ஏன் சொன்னான்?
Why should Cornelius wait for 3 days?
ஏன் கொர்நேலியு 3 நாட்கள் தாமதித்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும்?
When the angel can probably explain the gospel even better than Peter.
பேதுரு சுவிசேஷத்தை அறிவித்ததை விட அந்த தூதனானவன் நல்ல விதத்தில் அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கலாம்.
Have you ever thought of the reason for that?
அதற்கு ஏன் அவன் அறிவிக்கவில்லை என்ற காரணத்தை எப்பொழுதாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா?
The reason is,
காரணம் என்ன?
Even though the angel knew the gospel in his head, he had not experienced it in his life.
அந்த தூதனானவன் சுவிசேஷத்தை தன்னுடைய அறிவினாலே அறிந்திருந்தானே ஒழிய தன்னுடைய இருதயத்திலே அவன் அனுபவிக்கவில்லை.
He was not a sinner.
அவன் ஒரு பாவி அல்ல.
He did not need the blood of Jesus.
அவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவசியமாய் இருக்கவில்லை.
So what could he say?
ஆகவே என்ன செய்திருக்க முடியும்?
I can tell you something but I have not experienced it.
நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறேன், அது எனக்கு அனுபவம் இல்லை என்றுதான் அர்த்தம்.
So what do we learn from that?
அதை என்ன கற்றுக்கொள்கிறோம்?
We know that today there are millions of angels in heaven who are ready to go to every corner of the world and preach the gospel.
இந்த பரலோகத்திலே பார்க்கும் பொழுது அநேக லட்சக்கணக்கான தூதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பூமியில் எங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்.
But why doesn't God send the angels to preach the gospel when they can do it much better than we can?
மனிதர்கள் செய்கிற ஊழியத்தை விட சுவிசேஷம் அறிவிப்பதில் தேவ தூதர்கள் மேன்மையாக செய்ய முடியும் என்றால் தேவன் ஏன் அவர்களை அனுப்பவில்லை?
Why?
ஏன்?
They have not experienced it.
ஏனென்றால் அவர்களுக்கு சுவிசேஷத்தின் அனுபவம் கிடையாது.
So from the house of Cornelius we learn one lesson.
ஆகவே கொர்நேலியு வீட்டிலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம்.
That an angel could not preach the gospel to Cornelius because he had not experienced it even though he knew it.
கொர்நேலியு வீட்டிலே தூதன் வந்த பொழுது அவன் சுவிசேஷத்தை அறிந்திருந்தான், தன்னுடைய வாழ்க்கையில் அது அனுபவமாக்கப்படாதபடினாலே அவனால பிரசங்கம் செய்ய முடியும்.
Now how does this apply to us who are preaching today?
இன்று பிரசங்கம் பண்ணுகிற நமக்கு இது எப்படி ஒப்பனையாக எடுத்துக்கொள்வது?
The principle is the same.
அந்த சத்தியம் இதுதான்.
God does not want a man to preach what he has not experienced.
ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்காத காரியத்தை அவன் உபதேசம் பண்ணக்கூடாது
என்றதான்.
ஆகவே தான் அங்கு தேவ தூதன் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாதபடி நிலையில காண்கிறோம்.
சோ ஐ ஷுட் நெவர் ப்ரீச் டு பீப்பிள் வாட் ஐ ஹவ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்.
ஆகவே நான் என்னுடைய வாழ்க்கையிலே சந்திக்கிறாத சம்பவங்கள் நிகழ்ச்சிகளை இதுதான் சத்தியம் என்று மற்றவர்களுக்கு போதிக்க கூடாது.
எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் I speak what I have experienced.
என்னுடைய அனுபவத்தை நான் முதலாக வைக்க வேண்டும். அந்த அனுபவத்தில் நான் பேச வேண்டும்.
This is very important to understand because many many people in the world don't follow this principle.
இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அநேகர் இதை பின்பற்றுவதில்லை. ஆனால் நாம் இதை நன்றாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும்.
Today what is happening?
இன்று என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது?
A young person 18 years old goes to a Bible school.
ஒரு 18 வயதானவர் வேதாகம கல்லூரிக்கு போகிறார்.
22 years old he is finished. At the age of 22 he's got his degree.
22 வயசுல அவருக்கு ஒரு டிகிரி கிடைக்கிறது.
And then he stands up and preaches to 40-50 year old people things which he has not experienced.
அங்க 22 வயதிலேயே அவர் பிரசங்கியாகி 40-45 வயது ஆனவர்களுக்கு சுவிசேஷத்தை அவர் அறிவிப்பவராக மாறுகிறார்.
I believe you can preach even when you are 15.
நீங்க 15 வயசுல கூட பிரசங்கம் பண்ணலாம்.
But you must preach only what you have experienced.
ஆனால் என்ன அனுபவித்தீர்களோ வாழ்க்கையில் எதை கற்றுக்கொண்டீர்களோ அனுபவித்தீர்களோ அதை பிரசங்கம் செய்யுங்கள்.
There is no lower age limit for preaching the gospel. You can start anytime.
சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு வயது வரம்பு கிடையாது.
I started when I was about 20.
நான் 20 வயதிலே என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தேன்.
But I could not say at 20 what I can now say at 59.
இன்று 59 வயசிலே நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை போல அந்த நாட்களிலே நான் போதித்திருக்க முடியாது.
As we grow we can share more.
நாம் வளர்ந்து கொண்டே வரும்போது பகிர்ந்து கொள்ள வளர்கிறோம்.
My dear brothers and sisters, please remember this principle always. It will save you from calamity.
அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சத்தியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிற ஆபத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம்.
What is that?
என்னது?
Speak according to the level of your experience.
நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் வரம்பிலேயே உங்களுடைய ஊழியத்தை செய்யுங்கள்.
Never mind if you cannot preach fantastic things.
நீங்கள் ஒரு பெரிய வல்லமையான பிரசங்கத்தை செய்ய வேண்டியவர்களாக இல்லாமல் இருக்கலாம்.
Romans chapter 12 it says.
ரோமர் 12 அதிகாரம்.
It says here in verse 3.
மூன்றாம் வசனம்.
Paul says through the grace given to me I say to you not to think anyone should not think more highly of himself than you ought to think.
எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது உங்களில் எவனாக தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணவனா எண்ண வேண்டாம்.
So as to a sound judgment, God has allotted to each person a certain measure of faith.
ஆகவே ஒவ்வொருவருக்கும் தேவன் விசுவாசத்தை அளந்து கொடுத்திருக்கிறார்.
Not knowledge. Knowledge we may have plenty.
அறிவு அதிகமாக ஒருவேளை இருக்கலாம்.
But faith may be less.
ஆனால் விசுவாசம் குறைவானதாக இருக்கலாம்.
The Bible says the righteous will live by faith.
வேதம் சொல்கிறது நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான்.
Not by knowledge.
அறிவினாலே பிழைப்பான் என்று சொல்லவில்லை.
No, by faith.
விசுவாசத்தினாலே தான்.
And I must not preach, it says further on in verse 6, last part.
ஆறாம் வசனத்தில் கடைசி பகுதியில்
If I have the gift of prophecy, I must prophesy according to the proportion of my faith.
நம்மில் தீர்க்கதரிசியாக இருக்கிறவன் தீர்க்கதரிசனம் சொல்கிறவன் தன்னுடைய விசுவாசத்தின் அளவின்படி சொல்லக்கடவன்.
Did you read that?
அதை வாசியுங்கள்.
Not according to my knowledge.
என்னுடைய அறிவின் பொறுத்து அறிவு அளவுக்கு நான் சொல்ல வேண்டிய
Usually with all of us, our knowledge is much more than our faith.
நம் எல்லோருக்குள்ளேயும் நம்முடைய அறிவை விட விசுவாசத்தை விட அறிவு அதிகமாக நமக்குள்ளே இருக்கிறது.
Knowledge may be 100, faith may be 10.
நமக்கு ஒருவேளை அறிவினுடைய வளர்ச்சி 100% இருக்கலாம், விசுவாசமும் 10 தான் இருக்கலாம்.
Then I must prophesy according to the proportion of my faith.
அப்படி என்றால் என்னுடைய விசுவாசத்தின் அளவின்படிதான் நான் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும்.
Otherwise I will become a Pharisee, a hypocrite.
இல்லை என்றால் நான் ஒரு மாயக்காரனாக மாறிவிடுவேன்.
And that is a great danger.
அது ஒரு பெரிய ஆபத்து உண்டாக்கக்கூடியது.
If you read the gospels you find Jesus was always against the Pharisees for one reason.
Gospels எடுத்து வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை பார்த்து சொன்ன காரியத்தை என்ன?
He was always against them.
அவர்களுக்கு எதிராகவே அவர் பேசினார்.
Why?
ஏன்?
Because they were preaching things which were not true in their life.
அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உண்மை இல்லாதவைகளை பேசினார்கள்.
They were prophesying according to the proportion of their knowledge.
அவர்கள் எவ்வளவு அறிந்ததோ அறிவிருந்ததோ அந்த அறிவின்படி அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்.
So the danger is that if I do that, Jesus will be against me also.
ஆகவே அதே காரியத்தை நானும் செய்வேன் என்றால் இயேசு கிறிஸ்து எனக்கும் எதிர்த்து நிற்கிறார்.
When I left my naval job, I started preaching, traveling around preaching.
நான் கடற்படையிலிருந்து விலகி சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக வந்த பொழுது
And I went many places.
நான் அநேக இடங்களுக்கு சென்றேன்.
And as people began to accept me,
மக்கள் என்னுடைய ஊழியத்தை அங்கீகரிக்க ஆரம்பிக்கும் பொழுது,
I found a great temptation to preach according to my knowledge.
அந்த வேளையில என்னுடைய அறிவின்படி நான் பிரசங்கிக்கும்படியாக எனக்கு சோதனை வந்தது.
So I began to preach many many big things which are not really true in my life.
அநேக பெரிய பெரிய காரியங்களை நான் பிரசங்கித்தேன், அவைகள் என்னுடைய வாழ்க்கையில் உண்மை இல்லாமல் இருந்தது.
For the first 9 years
ஆரம்ப
I did that.
முதல் 9 வருஷங்களில் அப்படி செய்தேன்.
And I found in my inner life I was becoming dry.
அவ்விதமாக செய்தபடினால என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே நான் உலர்ந்து போனேன்.
But people did not know that.
மக்களுக்கு அது தெரியாது.
Because it was inside.
ஏனென்றால் அது என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை.
Outside my testimony was good.
வெளியிலே என்னுடைய சாட்சி அழகாக இருந்தது.
I was not fighting with people or going to the cinemas or anything.
சினிமாவுக்கு போகவில்லை, யார் இடத்திலும் சண்டை போடவில்லை.
My inner life was decaying and drying up.
ஒவ்வொரு நாளும் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை கெட்டு போய் உலர்ந்து கொண்டிருந்தது.
Why?
ஏன்?
Because I was preaching according to my knowledge.
என்னுடைய அறிவின் படியே நான் பிரசங்கம் செய்து கொண்டேன்.
I was a hypocrite.
நான் ஒரு மாயமாலக்காரனாக இருந்தேன்.
And Jesus was against me.
இயேசு கிறிஸ்து எனக்கு எதிராக நின்றார்.
Jesus is against all hypocrites.
மாயமாலக்காரர்களுக்கு எல்லோருக்கும் முன் எதிராகவே இயேசு நிற்கிறார்.
But you can be the greatest sinner and Jesus will support you if you are honest.
நீங்கள் ஒரு பெரிய பாவியாக இருக்கலாம், உண்மையாக நேர்மையாக இருப்பீர்கள் என்றால் இயேசு உங்களோடு கூட நிற்பார்.
I find Jesus on the side of the woman caught in adultery against all the preachers.
அங்கே விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஸ்திரீக்கு முன்பாக ஒரு பெரிய கூட்டம் நின்று கொண்டிருந்தது.
And Jesus was on the side of the woman caught in adultery.
அந்த விபச்சாரியினுடைய அருகிலே இயேசு இருந்தார்.
Because she was honest.
அவள் நேர்மையாக ஒற்றுக்கொண்டார்.
And those preachers were dishonest.
அந்த பிரசங்கிமார்கள் எல்லாம் மாயமானக்காரர்கள்.
I see that Jesus is always on the side of honest people.
அங்கே நேர்மையா நியாயமாய் நிற்கிறவர்களோடு கூட இயேசு நிற்கிறதை பார்க்கிறோம்.
You see the two thieves on the cross.
அங்கே சிலுவையில் ரெண்டு திருடர்கள் இருந்தார்கள்.
Have you noticed the difference between the two?
அந்த ரெண்டு பேருக்கும் இருக்க வித்தியாசம் என்ன?
One man said, "Take us down from here."
என்ன ஒருவன் சொன்ன, எங்களை கீழே இறக்கும் என்றான்.
Why?
ஏன்?
Because I don't deserve to die.
ஏன் நான் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
I'm not such a bad man.
நான் ஒரு கெட்ட மனுஷன் அல்ல.
The other thief said,
இன்னொரு திருடன் சொன்னான்,
"We deserve this."
நான் திருடன், எனக்கு இந்த மரணம் அவசியம்.
Who went to paradise?
யார் பரதேசத்துக்கு போனார்கள்?
The one who was honest.
உண்மையாக நேர்மையாக இருந்தவனே போனான்.
Paradise is not made for perfect people.
அந்த பரதேசம் என்பது பூர்ணமாக்கப்பட்டவர்களுக்காக உருவாக்கப்படவில்லை.
It is made for honest people.
அது நேர்மையாய் நேர்மையாய் இருக்கிறவர்களுக்காக உருவாக்கப்பட்டது.
I see on the cross of Calvary a division between the honest person and the dishonest person.
அங்கே கல்வாரியிலே இரண்டு பிரிவை பார்க்கிறேன். ஒன்று நியாயம் நீதியாய் இருக்கிறவன், இன்னொரு திருடன்.
If Jesus were to come into this room right now,
இயேசு கிறிஸ்து ஒருவேளை இன்று நம் மத்தியிலே இந்த இடத்திலே வருவார் என்றால்,
he will bring a division not between who is a good preacher and a bad preacher, but between who is honest and who is dishonest.
நம்ம மத்தியிலே வருவார் என்றால், நல்ல பிரசங்கி செய்கிறவர் யார், நன்றாக செய்யாதவர் என்று அவர் பிரிக்காமல், யார் நேர்மையாய் இருக்கிறார்கள், யார் நேர்மை இல்லாமல் இருக்கிறார்கள்.
According to the proportion of your faith,
உனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவின்படியே தீர்க்கதரிசனம் சொல்.
So I came to the end of myself at that time and I said, "Lord, I never again want to preach what is not true in my life."
ஆகவே அந்த 9 வருஷத்தின் முடிவிலே ஆண்டவருக்கு முன்பாக நான் ஜெபித்தேன், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உண்மை இல்லாதவைகளை நான் இனிமேல் பிரசங்கிக்க மாட்டேன் என்று தீர்மானம் செய்தேன்.
I prayed one prayer.
நான் ஒரு ஜெபம் செய்தேன்.
24 years ago.
24 வருஷங்களுக்கு முன்பாக.
I said, "Lord, make my inner life correspond with what I say."
ஆண்டவரே, நான் என்ன வார்த்தை பேசுகிறனோ அதற்கு ஒத்ததாக என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை அமைத்துக் கொடும் என்று.
That was the time God began to turn my life around.
அந்த நாட்டில் தான் தேவனுடைய வாழ்க்கையை முழுமையாக திருப்பினான்.
My life and my ministry has been very different since.
என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய ஊழியமும் வித்தியாசமாக மாறினது.
See, Jesus said in John chapter 7,
யோவான் 7 அதிகாரத்தில் இயேசு சொல்வதை கவனிக்க,
something which nobody in the Old Testament could experience.
பழைய ஏற்பாட்டிலே அனுபவித்திருக்காத ஒரு காரியத்தை ஒருவர் அனுபவிக்கல, அதை இங்கே சொல்லுகிறார்.
John 7 verse 37 to 39.
7 அதிகாரம் 37-39 வரைக்கும் வாசிக்கிறோம்.
This is speaking about the baptism of the Holy Spirit and the fullness of the Holy Spirit.
இங்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவை நாம் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம்.
Now I personally feel it is sad that in the baptism in the Holy Spirit the emphasis has been more put on speaking in tongues than in rivers of living water flowing out of us.
The parisutha aaviyinudaiya abhishegathai pettukollum bolude adhigamana mukkiyathuvam அந்நிய பாஷை பேசுகிறதிலே கொடுக்கப்படுகிறதாக நான் நினைக்கிறேன். அதற்கு பதிலாக ஜீவன் நதிகள் புறப்படுகிறதுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.
I have spoken in tongues for 24 years. 23 years and I'm very thankful for it.
நான் 23 வருஷங்களாக அந்நிய பாஷை பேசுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
I'm not against it.
அதற்கு எதிராக நான் பேசவில்லை.
But
ஆனால்
I say more important than that is rivers of living water flowing out from us.
அதைவிட மிக மிக முக்கியமானது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நமக்குள்ளிருந்து புறப்பட்டு
ஓடவேண்டும்.
அந்நிய பாஷை பேசுவதிலேயே நான் திருப்தி அடைந்து உட்கார்ந்து விட்டா.
I will never come to what Jesus said here.
ஆனால் இயேசு சொன்னதை நான் இன்னும் அடையவில்லை என்று அர்த்தம்.
You must never be happy until you experience what is written here.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் அனுபவிக்கிற வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது.
What did he say here?
என்ன சொல்லுகிறார்?
Verse 38. For everyone who believes in Christ, this is God's will.
தேவனை இயேசு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ சித்தம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்னது?
Please read very carefully.
38 வசனத்தை கவனமாக வாசியுங்கள்.
I have sometimes made the mistake of not reading scripture carefully.
வேத வசனங்களை சரியாக கவனித்து வாசிக்காத ஒரு தவறை நான் என்னுடைய வாழ்க்கையில சில வேளை செய்திருக்கிறேன்.
It says here, from his innermost being rivers of living water will flow.
அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீரில் உள்ள நதிகள் ஓடும்.
Okay, there are two things I want you to notice.
ரெண்டு காரியங்களை கவனியுங்கள்.
Two or three things, sorry.
ரெண்டாவது மூன்று காரியம்.
First of all, it is for everybody who believes in Jesus Christ.
முதலாவதாக இந்த வசனமானது இயேசு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்டது.
It is not only for certain special category of people.
இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு மாத்திரமல்ல.
He who believes in me.
இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும்.
Then second,
இரண்டாவது,
God's will is that from your life and my life rivers of living water should flow.
உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓட வேண்டும் என்பது தேவ சித்தம்.
Now when you read there, that is God's will.
அங்கே வாசிக்கும் பொழுது அதுதான் தேவ சித்தம்.
And you look at your own life.
உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சிறிது
யோசித்து பாருங்கள். Find that your life is not like that.
உங்களுடைய வாழ்க்கை அவிதமாக இல்லை என்பதை நீங்க கண்டுகொள்வீர்கள்.
What do you do?
ஆகவே என்ன செய்ய வேண்டாம்?
This is the verse I had to face many, many years ago.
இந்த வசனத்தை நான் அநேக வருஷங்களுக்கு முன்பாக அதிகமாக என்னுடைய வாழ்க்கையை தொட்டது.
Today we find among believers there are some people who say, no, there is no such thing as baptism in the Holy Spirit.
விசுவாசிகள் மத்தியிலே சிலர் சொல்லுகிறார்கள், இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது ஒன்றுமில்லை.
Then there are others who say, yeah, you must experience it.
இன்னொரு குழுவினர், அது உண்மைதான், அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
I don't get into theological argument with such people.
இந்த ஏரிகள் டிஸ்கஷன்ல நான் விழ விரும்பவில்லை.
Actually, I want to ask you one question.
உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி.
Forget even the word baptism in the Holy Spirit.
பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒருவேளை நீங்கள் மறந்து விடுங்கள்.
I want to ask you one question.
ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன்.
Can you honestly say rivers of living water are flowing from you or not?
நீங்கள் நேர்மையாக ஒரு பதில் சொல்ல வேண்டும். உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடுகிறதா இல்லையா?
Don't tell me some theological argument from the Bible.
இங்கே இறையல் டிஸ்கஷனை குறித்து சொல்லாதீர்கள், தர்க்கங்களை சொல்லாதீர்கள்.
Don't tell me whether you speak in tongues.
நீங்கள் அந்நிய பாஷை பேசுகின்ற சொல்லாதீர்கள்.
Tell me if you feel rivers of living water are flowing from you.
உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடுகிறதா?
I remember years ago when I looked at that verse.
அநேக வருஷங்களுக்கு முன்பாக இந்த வசனத்தினுடைய அருமையை நான் அறிந்து கொண்டேன்.
I said, Lord, it's not true in my life.
ஆண்டவரே பார்த்து நான் சொன்னேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இது உண்மை இல்லை.
My life is more, I was born again, baptized.
நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், ஞானஸ்தானம் எடுத்திருந்தேன்.
But my life was more like the hand pump. You pump and pump and pump and you get few drops of water.
என்னுடைய வாழ்க்கை ஒரு ஹேண்ட் பம்ப் போல நான் அடிக்கடிக்க தண்ணீர் வந்து கொண்டிருந்தது.
But river, flowing.
நதிகள் ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, என்னோட அனுபவம் இல்லையே என்று நான் நினைத்தேன்.
I am often depressed and discouraged.
சோர்ந்து போனேன், மிகவும் கவலைக்குள்ளானேன்.
And even my ministry sometimes is so dry.
என்னுடைய ஊழியம் கூட உலர்ந்து போய் காணப்பட்டது.
It's not like rivers flowing.
ஓ, இந்த நதிகள் ஓடுகிற அனுபவம் எனக்கு வரவில்லை.
But Lord, you said that can be true for me.
ஆண்டவரே, இது எனக்கு உண்மையாக நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறீரே.
And I want it.
எனக்கு அது தேவை.
I'm willing to pay any price for it.
அதற்காக நான் என்ன கிரய வேண்டுமானால் செலுத்த விரும்புகிறேன்.
I don't care what people say about me.
மக்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறார்கள் கவலை இல்லை.
I'm not working for people's opinion.
மக்களுடைய எண்ணங்களுக்காக நான் ஊழியம் செய்யவில்லை.
I'm not working just because I get money.
எனக்கு பணம் வருகிறதுனாலே ஊழியம் செய்யவில்லை.
I want to serve like this.
இவ்விதமாக சொல்லப்பட்ட விதமாக நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன்.
What came into my heart was a thirst.
எனக்கு உள்ளத்திலே வந்தது என்ன, ஒரு தாகம் உண்டானது.
And you know this promise is only for thirsty people.
இந்த வசனமானது தாகமாய் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், தெரியுமா உங்களுக்கு?
Read verse 37.
37 என்ன சொல்லுகிறது?
If anyone is thirsty, let him come to me.
ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து தானம் பண்ண கடவுள்.
The trouble with a lot of Christians today is they are not thirsty.
இந்த கிறிஸ்தவ மத்தியில் இருக்கிற பிரச்சனை என்ன, தாகம் அவர்களுக்கு இல்லை.
The trouble with a lot of preachers and pastors today, they are not thirsty.
போதகர்களுக்கும் பிரசங்கிக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன, தாகம் அவர்களுக்கு இல்லை.
And I want to say, you and I are in very great danger.
இந்த நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் அப்படி இல்லை என்றால் நாம் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறோம்.
Yes, because you and I are standing in front of people and preaching.
ஏனென்றால் ஜனங்களுக்கு முன்பாக நின்று தேவ வசனத்தை நாம் பிரசங்கிக்கிறோம்.
And they think we are great men of God.
அவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது இவர்கள் தேவ மனிதர்கள் நம்புகிறார்கள்.
But you and I know our real condition.
ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்று நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம்.
Have you ever gone before God and wept?
தேவனுக்கு முன்பாக சென்று எப்பொழுதாவது இதற்காக அழுகிறீர்களா?
And you said, Lord, these people think I am a great man of God, but you know I am not a great man of God.
ஆண்டவரே, என்னுடைய சபை மக்கள் என்னை ஒரு பெரிய போதகர் என்று நினைக்கிறார்கள், ஆனால் நான் அப்படி இல்லை ஆண்டவரே என்று சொல்லியிருக்கிறீர்களா?
I have done that.
அதை நான் செய்திருக்கிறேன்.
I wept before the Lord.
தேவனுக்கு முன்பாக நான் அழுகிறேன்.
I said, Lord, these people got a wrong impression about me.
இவர்கள் என்னை குறித்து தவறாக நினைத்திருக்கிறார்கள்.
I'm dry inside.
நான் உள்ளத்திலே அந்தரங்கத்திலே உலர்ந்து போயிருக்கேன்.
But I don't want to be like this.
இப்படியே நான் போக விரும்பவில்லை.
Remember what I said in the beginning?
நான் ஆரம்பத்தில் சொன்னது கவனித்தீர்களா?
Jesus comes into the midst of his people and divides the honest from the dishonest.
தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியிலே வந்து நேர்மை உள்ளவர்களையும் நேர்மை இல்லாதவர்களையும் பிரிக்கிறார்.
Like he did on Calvary.
அங்கே கல்வாரியிலே
செய்ததுதான். ஒருவர்
நேர்மை உள்ளவன், இன்னொரு நேர்மை இல்லாதவன்.
He always comes like that to divide.
அவிதமாகவே இயேசு வருகிறார்.
He came to that time when the Pharisees and the woman caught in adultery were there. He came between them.
அந்த விபச்சாரம் செய்த ஸ்திரீக்கும் மக்களுக்கும் நடுவே அவர் வந்து நிற்கிறார்.
One was honest.
ஒரு நியாயமான நேர்மை உள்ளவர்.
That was the woman.
அந்த ஸ்திரீ.
The others were dishonest and they went away.
மற்ற பரிசேயர்கள் எல்லாம் அநீதி உள்ளவர்கள், நியாயம் இல்லாதவர்.
Remember this.
நன்றாக ஞாபகம்.
Whenever Jesus comes, he divides between the honest and the dishonest.
இயேசு வரும்பொழுது நியாயம் உள்ளவர்கள், நேர்மையானவர்கள், நேர்மை இல்லாதவர்கள்.
I want to be among the honest people.
ஆண்டவரே, நான் நேர்மை உள்ளவர்கள் கூட்டத்தில் காணப்பட வேண்டும்.
Rivers of living water are not flowing from my life. I want to be honest.
ஆண்டவரே, என் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரின் நதிகள் ஓடவில்லை, இது நான் நேர்மையாக ஒத்துக்கொள்கிறேன்.
But I want it.
எனக்கு அது தேவை.
I am thirsty.
நான் தாகமாய் இருக்கிறேன்.
I'm sick and tired of this hand pump struggling.
பம்பை அடித்து அடித்ததால என்னுடைய சரீரம், என்னுடைய வாழ்க்கை நோய்பட்டு இருக்கிறது.
Then when you are thirsty, he says, come to me.
நீ தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வா என்று சொல்லுகிறார்.
You know that not everybody can come to Jesus.
எல்லோரும் இயேசு வந்து வர முடியாது, உங்களுக்கு தெரியுமா?
He said, if anyone is thirsty, let him come to me.
தாகமா இருந்தால் இடத்துல வா.
You know that other verse, those who are weary and heavy laden, come to me.
பாரப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்துல வாருங்கள்.
What about people who are satisfied?
திருப்தியா இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்?
There is no invitation for such people.
அவர்களுக்கு அந்த அழைப்பே கிடையாது.
The satisfied people, he will say, I did not come for you healthy people, I came for the sick.
திருப்தி அடைந்து சுகமா இருக்கிற உங்களுக்கு நான் வரவில்லை, வியாதிப்பட்டு பாவத்தில் இருக்கிறவர்களுக்காக வந்தேன் என்று
சொன்னார். That's why the Pharisees could not get anything from Jesus.
ஆகவே தான் பரிசேயர்களுக்கு இயேசு உண்டே எதையும் கற்றுக்கொள்ள
முடியவில்லை. They were not honest.
அவர்கள் நேர்மையற்றவர்களாக இருந்தார்கள்.
They pretended that they were healthy when they were sick.
அவர்கள் அந்தரங்கத்தில் வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் வெளியிலே நல்லவர்களைப் போல நடித்தார்கள்.
You think there are no Christian preachers like that today?
இன்று பிரசங்கிகள் மத்தியில் அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்று நினைக்கிறீர்களா?
I have moved among so many preachers from all denominations in India in the last 34 years.
கடந்த 34 வருஷங்களில் இந்தியாவில் இருக்கிற எல்லா டினாமினேஷன் வேலை செய்கிற ஊழியர்களோடு கூட நான் ஊழியம் செய்திருக்கிறேன்.
I will tell you something I have seen.
அந்த அனுபவத்தை வைத்து நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட மக்களை நான் பார்த்திருக்கிறேன்.
Most preachers are not honest about their real inner condition.
அதிகமாக பிரசங்கிகள் தங்களுடைய வாழ்க்கையில நேர்மை இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள்.
That's why God cannot anoint them.
ஆகவே தான் தேவன் அவர்களை அபிஷேகிக்க முடியவில்லை.
But if we are honest, God can do something for us.
நீங்கள் நேர்மையாக இருப்போம் என்றால் அவர் அபிஷேகம் செய்வார்.
And we must believe.
நாம் விசுவாசிக்க வேண்டும்.
That the Lord will meet with me also.
தேவன் என்னையும் சந்திப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும்.
See, there are two requirements. One, I must have thirst, and the other, I must have faith.
ரெண்டு தேவைகள். ஒன்று, எனக்கு தாகம் இருக்க வேண்டும். இரண்டாவது, விசுவாசமும்.
I want to ask all of you, my dear brothers and sisters.
என் சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோரையும் நான் இந்த காலையில் கேட்கிறேன்.
Do you have a thirst this morning?
உங்களுக்கு தாகம் இருக்கிறதா?
Or are you satisfied with what you have?
உங்களுக்கு ஏற்கனவே இருந்தபடினாலே நீங்கள் திருப்தியா இருக்கிறீர்களா?
If you are thirsty, the Lord says, come to me.
நீங்கள் தாகமா இருந்தால் இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள்.
If you are satisfied with your past ministry, past blessings, past experience, the Lord says, sit where you are.
உங்களுடைய கடந்த கால ஊழியத்தில் ஆசீர்வாதங்களிலே நீங்கள் திருப்தி அடைந்திருப்பீர்கள் என்றார் இயேசு சொல்கிறார். நீங்கள் அங்கேயே உட்கார்ந்து கொள்ளுங்கள்.
I have experienced many things with the Lord in these nearly 40 years that I've been a believer.
இயேசுவை ஏற்றுக்கொண்ட கடந்த 40 வருடங்கள் அநேக அனுபவங்களை நான் அடைந்திருக்கிறேன்.
But today in my heart there is a tremendous thirst.
ஆனால் இன்றும் கூட என்னுடைய வாழ்க்கையில அதிகமான தாகத்தோடு
நான் Lord I'm not satisfied with anything I have experienced in my life so far.
இது வரைக்கும் நான் அனுபவித்த எதிலுமே இன்னும் எனக்கு திருப்தி இல்லை என்று.
I have not even experienced 1% of the life of God.
தேவனே, உம்முடைய வாழ்க்கை உம்முடைய ஜீவனிலே 1% கூட நான் இன்னும் அனுபவிக்கவில்லை.
So much more.
இன்னும் அதிகம் இருக்கிறது.
And I don't care. If my life is better than the life of many other believers.
மற்றவர்களை விட என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை மென்மையாக இருந்தாலும் அதை குறித்து கவலை இல்லை.
See, that is our great danger.
அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய.
Because our life is little better than the lives of many other people.
மற்றவர்களை விட என்னுடைய வாழ்க்கை சிறிது வித்தியாசமாக இருக்கிறபடியால் நாம் திருப்தி அடைந்து விடுகிறோம்.
Now supposing a child got 10 out of 100 in mathematics.
ஒரு குழந்தை 100க்கு 10 மார்க்குகள் கணக்கில்
வாங்கி வீட்டுக்கு வந்து comes home very happy to his mother.
அவருடைய தாயிடத்தில் வந்து சொல்கிறார்,
Mummy, I came first in my class.
அம்மா, நான் என்னுடைய கிளாஸ்ல முதலாவது வந்தேன். எவ்வளவு மார்க் கிடைத்தது?
10.
10 மார்க்.
10 and you came 2 and 0.
மற்றவர்கள் எல்லாம் 4, 5, 0 தான் வாங்கினார்கள். நான் 10 வாங்கி விட்டேன்.
See, many of us preachers are like that.
அதே விதமாக தான்.
Because we got 10.
போதகர்கள் இருக்கிறார்கள், நாம் 10 மார்க் வாங்கினபடினாலே
we are so happy.
நாம் திருப்தி அடைந்தோம்.
The others around us are getting 5 and 4 and 3 and 0.
நம்ம விட குறைவு தான் வாங்கி இருக்கிறார்கள்.
And if you remain happy by comparing yourself with other people, you will never get more than 10 in your whole life.
மற்றவர்களோடு கூட நீ ஒப்பிட்டு நீ திருப்தி அடைந்து விழுந்துப்பாய் என்றால் நீ இப்படிப்பட்ட அனுபவத்தில் வளர முடியாது.
That's why the Bible says.
ஆகவே வேதம் சொல்லுகிறது,
run the race looking unto Jesus.
இயேசுவை பார்த்து உங்கள் ஓட்டத்தை ஓடு.
And then you'll never be happy.
நீங்கள் அப்ப ஓடவில்லை என்றால்
no, you will never be satisfied. If you look at Jesus,
இயேசுவை பார்த்து ஓடுவீர்கள் என்றால்
you will never be satisfied with yourself.
உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில திருப்தியோடு வாழ முடியாது.
Because he got 100 and I've got only 10.
அவருக்கு 100% எனக்கு 10 தான் என்னிடத்தில் இருக்கிறது.
Oh, you see, our problem is when we compare ourselves with the people we preach to or with other believers around us.
நம்மை சுற்றி இருக்கிற விசுவாசிகள் நம்முடைய ஜனங்களை பார்த்து நாம் ஒப்பனை செய்து கொள்வதுதான் இந்த தவறு.
Or with other preachers.
மற்ற பிரசங்கிமார்களோட மேன்மையான நினைக்கும் பொழுது தவறு.
You look at other preachers who are going after money.
மற்ற பிரசங்கிமார்கள் பணத்துக்காக விபசாரம் செய்து விடுகிறார்கள்.
Or no anointing in their life.
அவர்கள் வாழ்க்கையிலே அபிஷேகம் இல்லை என்று வைத்துக்
கொள்ள. Or no blessing in their ministry.
ஆசீர்வாதம் ஊழியத்தில் இல்லை.
And you say, I am so much better.
ஆனால் எனக்கு அப்படி இல்லை, நான் எவ்வளவோ பரவாயில்லை.
Very great danger.
இது மிக மிக ஆபத்தானது.
I read in the Old Testament of a man called Nebuchadnezzar in Daniel chapter 4.
தானியேலின் புத்தகத்திலே நெபுக்கத்நேசரை குறித்து வாசிக்கிறோம்.
Daniel chapter 4.
தானியேல் 4 அதிகாரம்.
We read of a time one day when Nebuchadnezzar, verse Daniel 4:29.
4:29 வாசிக்கிறோம்.
He was walking on the roof of the royal palace.
அங்கே
Babylon.
தன்னுடைய ராஜ்யத்தின் அரண்மனையின் கூரையிலே நடந்து கொண்டிருக்கிறான், உலாவி கொண்டிருக்கிறான்.
And he was thinking.
அவன் நினைத்துக் கொண்டு நினைக்கிறான்.
30.
30 வசனம்.
And he said.
சொன்னான்.
Oh, what a great kingdom I have built for myself.
ஓ, என் வல்லமையினாலே எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை நான் கட்டி இருக்கிறேன்.
Babylon, this great.
மகா பாபிலோன்.
By my power.
என்னுடைய கை பலத்தினாலே வல்லமை பராக்கிரமம்.
As soon as he spoke that word, verse 31.
அந்த வார்த்தைகள் அவன் பேசின உடனே 31 வசனம்.
A voice from heaven said, This is taken away from you.
வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இது உன்னை விட்டு நீங்கிற்று என்றது.
And he went mad.
அது அவனிடமிருந்து அவன் ஒரு பைத்தியக்காரனாக மாறினான்.
See, what I learned from that is,
இந்த பகுதியிலிருந்து நான் கற்றுக்கொண்டது என்ன?
In Revelation also you read of another Babylon.
அங்கே வெளிப்படுத்தும் விஷயத்தில் ஒரு பாபிலோனை வாசிக்கிறோம்.
That Babylon is a religious Christian system.
அந்த பாபிலோனிலே நல்ல கிறிஸ்தவ ஐக்கியம் இருந்தது.
No, a system.
அமைப்பு இருந்தது, கிறிஸ்தவ
அமைப்பு. People are like Nebuchadnezzar, happy, see what I have done.
இந்த ராஜாவை போல நாங்கள் என்ன செய்து முடித்து விட்டோம், சாதித்து விட்டோம் என்று சந்தோஷமா இருந்தவர்கள் உண்டு.
See, this is the mark of Babylon.
இதுதான் பாபிலோனுடைய அடையாளம்.
I feel I have done something for God.
தேவனுக்காக நான் ஒன்றை செய்து விட்டேன் என்கிற எண்ணம்.
And I am proud of it.
நான் பெருமைப்படுகிறேன்.
I am comparing myself with other people.
மற்றவர்களோடு கூட என்னை ஒப்பிட்டு
And I am so much better.
நான் மற்றவர்களோட மேன்மையான வித்தியாசமானவன்.
And that is when the anointing starts going away.
அப்பொழுதுதான் அபிஷேகம் நம்மை விட்டு விலகி போகிறது.
In the last 2000 years many preachers many movements have lost that anointing like this.
இப்படிப்பட்ட அபிஷேகத்தை கடந்த 2000 வருஷங்கள் அநேக தேவ மனிதர்களும் டினாமினேஷன் இழந்து விட்டது.
And what started as Jerusalem becomes Babylon.
அங்கே எருசலேமில் ஆரம்பித்தது பாபிலோனாக மாறிவிடுகிறது.
How?
எப்படி?
பிகாஸ் ஆஃப் திஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
ஏனென்றால் இப்படிப்பட்ட சுய திருப்தி உள்ளே வந்து விடுகிறது.
I want to tell you a little secret.
ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Never be satisfied with your spiritual growth till the end of your life.
உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திருப்தி அடைந்து விடாதீர்கள்.
Never be satisfied with your standard of holiness.
உங்களுடைய பரிசுத்தத்திலே திருப்தி அடையாதீர்கள்.
In any area.
எந்த வாழ்க்கையின் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி.
God may have blessed you and helped you in so many ways.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி ஆசீர்வதித்து வந்து கொண்டிருக்கிறார்.
But never be happy.
ஆனால் அதை குறித்து சந்தோஷம் அடைந்து விடாதே.
When should we be happy?
நான் அப்படி என்றால் நாம் எப்பொழுது சந்தோஷமாக இருக்க வேண்டும்?
When we have become like Jesus totally.
நாம் இயேசுவை போல முழுமையாக மாறின உடனே தான் அப்படி இருக்க வேண்டும்.
Okay, my attitude to money may be 10,000 times better than that of other preachers.
பணத்தை குறித்து என்னுடைய எண்ணம் மற்ற பிரசங்கிமார்களை விட 10,000 மடங்கு உயர்ந்ததாக இருக்கலாம்.
பட்
ஆனால்
ஹேஸ் இட் பிகம் லைக் தி ஆட்டிட்யூட் ஆஃப் ஜீசஸ்?
இயேசுவை போல நினைக்கிற எண்ணம் வந்து விட்டதா?
ஹவு மெனி ஆஃப் அஸ் கேன் சே ஐ லுக் அட் மணி அண்ட் மெட்டீரியல் திங்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஜீசஸ் லுக்ட் அட் இட்?
ஒரு பொருளையும் பணத்தையும் பார்க்கும் பொழுது இயேசு எப்படி பார்த்தாரோ அதே எண்ணத்தோடு நான் பார்க்கிறேன் என்று நம்ம எவ்வளவு பேர் சொல்ல முடியும்?
ஐ கான்ட் சே தட் ஈவன் டுடே.
நான் என்னுள்ள அது அடைந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது.
Then I have to grow.
நான் வளர வேண்டும்.
Then I have to say, Lord, I'm pressing on.
ஆண்டவரே, நான் தொடர்ந்து ஓடுகிறேன்.
You must look at a woman exactly like Jesus looked at a woman.
ஒரு ஸ்திரீயை பார்க்கும் பொழுது இயேசு பார்க்கிற விதமாக பார்க்கிறாயா?
Every woman in the world.
உலகத்தில் இருக்கிற எந்த ஸ்திரீயை பார்த்தாலும்
you must look exactly like Jesus would look.
இயேசு அந்த ஸ்திரீயை எப்படி பார்ப்பாரோ அவ்விதமாக பார்க்கிறோம்.
If it's not like that,
அவ்விதமாக இல்லை என்றால்
I have to say, Lord, I have to grow.
ஆண்டவரே, நான் வளர வேண்டும் என்று சொல்ல வேண்டும்.
Just because I am better than 100 other brothers doesn't mean anything.
மற்ற 100 பேரை விட நான் ஒருவேளை வித்தியாசமா இருக்கும்னா திருப்தி அடையாது.
It's when I look at Jesus that I find a thirst in my heart.
இயேசுவை பார்க்கும் பொழுது எனக்குள்ளே இருக்கிற தேவையை கண்டு நான் தாகம் அடைகிறேன்.
Let's turn back to John 7:38.
திரும்பமாக யோவான் 7:38 திருப்பிக் கொள்வோம்.
I told you there, this is for everybody who believes.
இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஏற்கனவே.
Secondly, I said that this rivers of living water must flow out of us.
ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்மிலிருந்து புறப்பட்டு ஓட
வேண்டும்.
சில சொட்டுக்கள் மாத்திரமல்ல.
From your life, many people must be blessed.
உங்கள் வாழ்க்கையின் மூலமாக அநேக ஜாதிகள் ஜனங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும்.
You think of this Kaveri river.
இந்த காவேரி நதியை பாருங்கள்.
It flows through கர்நாடகா தமிழ்நாடு. How many thousands of people are blessed through one river?
கர்நாடகத்திலிருந்து தமிழ்நாடுக்குள்ள போகிறவிடால எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்பெறுகிறார்கள்.
That's a picture of what should happen when a river begins to flow from us.
அப்படிப்பட்ட ஒரு பாடம் தான் படம் தான் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நதிகள் ஓட வேண்டாம்.
And the third thing,
மூன்றாவது,
which is very important.
இது மிக முக்கியமானது.
It says here in verse 38.
38வது வசனம்.
Many people don't observe this.
இந்த காரியத்தை அநேகர் கவனிப்பதில்லை.
Where does the river flow from?
இந்த நதி எங்கிருந்து ஓடுகிறது?
From where?
எங்கிருந்து?
From our innermost being.
நம்முடைய உள்ளான இருதயத்திலிருந்து.
Now this, it says in verse 39, could not happen until the spirit was given after Jesus was glorified.
இயேசு கிறிஸ்து மகிமை அடையாமல் இருந்தபடியாலே பரிசுத்த ஆவி அருளப்படவில்லை என்று 39வது வசனம்
சொல்லுது. And so this experience could not happen till the day of Pentecost.
ஆகவே பெந்தகோஸ்து தினம் வரைக்கும் இந்த அனுபவம் யாருக்கும் கிடைக்கவில்லை.
And we can ask ourselves, how did people experience the Holy Spirit in the Old Testament?
அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலே இருந்த பரிசுத்தவான்கள் எப்படி இந்த அனுபவம் கிடைத்தது?
I'll give you one example.
ஒரு உதாரணம் தருகிறேன்.
Judges,
நியாயாதிபதிகள்
chapter 6,
6வது அதிகாரம்
verse 34. Here, see how this Holy Spirit operated on Gideon.
இங்கே கிதியோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்தார் பாருங்கள்.
The Spirit of the Lord came upon Gideon.
அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார்.
And in the margin of my Bible it says, clothed Gideon.
என்னுடைய வேதாகமத்தின் பகுதியிலே அவனை ஒரு உடை அணிவிப்பது போல பரிசுத்த ஆவியானவர் உடை.
That is the literal meaning of the Hebrew word.
அதான் ஹீப்ரூ வார்த்தையினுடைய அர்த்தம்.
It says like I wear this shirt.
பாருங்க, நான் ஒரு ஷர்ட் அணிந்திருக்கிறேன்.
லைக் தட் தி ஸ்பிரிட் கேம் ஆன் கிரியன்.
இந்த விதமாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்.
பட் யூ நோ, வென் ஐ கோ டு மை ரூம் ஐ கேன் டேக் ஆஃப் தி ஷர்ட்.
என்னோட வீட்டுக்கு என்னுடைய அறைக்கு போகும்போது நான் என்னுடைய ஷர்ட் எடுத்து விடுகிறேன்.
வென் ஐ கம் பேக் ஹியர் ஐ கேன் புட் இட் ஆன் அகைன்.
வரும்போது திரும்ப போட்டு கொண்டு வருகிறேன்.
தட் இஸ் ஹவ் பீப்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் தி Holy Spirit in the Old Testament.
அந்த விதமாகத்தான் பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றார்கள்.
The Spirit of the Lord came on Samson.
சாம்சன் மீது பரிசுத்த ஆவி இறங்கினார்.
And he destroyed the Philistines.
பிலிஸ்தியர்களை அழித்து போட்டான்.
But then
பின்பு
he would take off that shirt.
பின்பு அந்த அபிஷேகத்தை எடுத்து கழட்டி வைப்பான்.
And he would go to Delilah.
அங்க டெலிலா எடுத்துட்டு போவான்.
He was another man.
அங்க வேற வித்தியாசம், வேற ஒரு மனிதனாக.
When he comes to fight the Philistines, he puts on the shirt again.
பிலிஸ்தீர்களை பார்க்க வரும்பொழுது திரும்ப ஷர்ட் போட்டுக் கொண்டு வந்து விடுகிறான்.
So we see here the spirit of the Lord came upon Gideon and he defeated the enemy.
அங்கே கிதியன் மேலே ஆவியான இறங்கினபடினாலே எதிரிகளை அவன் ஜெயம் பெற்றான்.
But later on we read,
பின்பு வாசிக்கிறோம்,
that Gideon even chapter 8 verse 27
எட்டாம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்,
Gideon made an ephod and placed it in the city and all Israel played the harlot. It became a snare to Gideon and his household.
அங்கே கிதியன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன்னூரம் உப்புறாவில் வைத்தான். பின்பு அதை பின்பற்றி எல்லோரும் சோரம் போனார்கள் என்று பார்க்கிறோம்.
You read there in the previous
verse. அவர்களுக்கு கண்ணியா இருந்தது.
Verse 24, he collected all the earrings from everybody and made an idol.
அங்கே 24ஆம் வசனம், எல்லோரையும் அழைத்து அங்கு விக்கிரகங்கள் செய்து விடுகிறான்.
So you see, this man who once had the spirit upon him,
இங்கே ஒரு மனுஷன்,
he goes astray.
கிதியன் ஆவியை பெற்றவன் இப்பொழுது கெட்டு போகிறதை பார்க்கிறான்.
That's how it was in the Old Testament.
ஓ, பழைய ஏற்பாட்டில் இதான் நடைபெற்றது.
It was not from the innermost being.
அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரவில்லை.
What did we read in John 7:38?
From
the innermost being,
உள்ளத்திலிருந்து.
That could not happen, we read, till Jesus was glorified.
இயேசு கிறிஸ்து மகிமை அடைய வரைக்கும் அது நடைபெறவில்லை.
So how did they experience the Holy Spirit in the Old Testament?
ஆகவே பரிசுத்த ஆவியானவரை பழைய ஏற்பாட்டில் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்?
Like a shirt.
ஒரு ஷர்ட்டை போடுவது போல.
This is not part of me.
இந்த ஷர்ட் என்னுடைய சரீரத்தின் பகுதி அல்ல.
Put it on.
அதை போடுகிறேன்.
And I go.
நான் போகிறேன்.
It's like an armor. I put it on and I go.
என் மேல ஒரு கேடயம் வைத்தது போல.
That's how all the people experienced it in the Old Testament.
இவ்விதமாக தான் பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் அனுபவித்தார்கள்.
Even John the Baptist.
யோவான் ஸ்நானம்
தாவீது
எலியா எல்லோருக்கும் இப்படி தான் கிடைத்தது.
But now,
ஆனால் இப்பொழுது,
the river has to flow from within.
ஆனால் ஜீவ தண்ணீர்கள், நதிகள் உள்ளத்திலிருந்து வர
வேண்டும். It has to do a work within me.
எனக்குள்ளே அது கிரியை செய்து வர வேண்டும்.
And close out.
அது மற்றவர்களுக்கு புறப்பட்டு நிரப்ப வேண்டும்.
I will use an example.
நான் ஒரு உதாரணத்தை உபயோகப்படுத்துகிறேன்.
Here is a closed bottle.
இந்த இடத்துல மூடப்பட்ட ஒரு பாட்டில் இருக்கு.
அதுக்கு
தண்ணி ஊற்றுகிறேன்.
It wets the outside of the bottle.
வெளியே இருக்கிறது ஈரமாகிறது.
And flows out.
வெளியே ஓடுகிறது.
That's how the Holy Spirit was in the Old Testament.
அவ்விதமாக தான் பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் கிரியை
செய்தார். But in the New Testament,
புதிய ஏற்பாட்டிலே,
Jesus said to the woman of Samaria,
அங்க சமாரிய ஸ்திரீயை பார்த்து இயேசு சொன்னார்,
I will put a well inside you.
உனக்குள்ளே ஒரு கிணறை கொடுப்பேன்.
A spring.
உனக்கு உள்ளத்திலிருந்து ஊற்றிக் கொடுப்பேன்.
That will come up and up. And it will flow out.
அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு நிரம்பி வழியும் என்று சொன்னார்.
A lot of difference between these two.
ஆகவே இவைகளுக்கும் இந்த ரெண்டுக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு.
It must overflow from within.
உள்ளத்திலிருந்து நிரம்பி அது புறப்பட்டு வழிய வேண்டும்.
When you read the sermon on the mount which Jesus spoke.
மலை பிரசங்கத்தில் இயேசு பேசின பொழுது.
Tremendous words.
வல்லமையான வசனங்கள்.
How do you think Jesus spoke it?
இயேசு என்ன பேசினார் என்று நினைக்கிறீர்கள்?
How long did he take to prepare that sermon?
அந்த பிரசங்கத்தை செய்வதற்கு எவ்வளவு நேரம் இயேசு எடுத்திருப்பார்?
How long do you take to prepare a sermon?
நீங்கள் ஒரு பிரசங்கம் செய்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறீர்கள்?
Shall I tell you how long Jesus took to prepare that sermon?
இயேசு கிறிஸ்து எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ண ஆயத்தப்படுத்தினாரு தெரியுமா?
30 years.
30 வருஷங்கள்.
30 years to prepare a sermon.
ஒரு பிரசங்கம் ஆயத்தப்படுத்த 30 வருஷங்கள் ஆனது.
Because it had to come from within.
அது உள்ளத்திலிருந்து வர வேண்டியதாக இருந்தது.
What he had lived at Nazareth for 30 years he came and spoke.
நாசரேத்திலே 30 வருஷங்கள் எப்படி வாழ்ந்தாரோ அதை தான் அப்பொழுது அவர் பேசினார்.
Now it was not like this in the Old Testament.
இவ்விதமாக பழைய ஏற்பாட்டிலே நடைபெறவில்லை.
How is it with Moses?
மோசே இடத்தில் நடந்தது என்ன?
He would go to the mountain.
அவன் மலைக்கு போவான்.
Hear God.
கர்த்தரிடம் பேசுறது
கேட்பான்.
கேட்டதை மக்களுக்கு சொல்லுவான்.
We can do it like that also.
நாமும் அதை சொல்லலாம்.
We get alone with God.
தேவனுக்கு தனிமையில்
சந்திக்கலாம்.
வேதத்தை வாசிக்கலாம்.
Hear God.
கர்த்தர் சொல்றதை கேட்கலாம்.
Get up and tell people.
மக்களுக்கு முன்பாக நாம் சொல்லலாம்.
That's Old Testament.
அது பழைய ஏற்பாட்டின் அனுபவம்.
Do you want to be an old covenant servant of God or a new covenant servant of God?
நீங்க பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின் ஊழியராக இருக்கிறீர்களா, புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தின்
உடன்படிக்கை
ஊழியராக இருக்க விரும்புகிறீர்களா?
You know, the Bible is divided into two parts.
வேதம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது.
Old covenant, new covenant.
பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை.
What is the one big difference between the two?
இந்த இரண்டுக்கும் நடுவே இருக்கிற வித்தியாசம் என்ன?
In the old covenant, everything was external, outside.
பழைய உடன்படிக்கையில எல்லாம் வெளியரங்கமாக நடைபெற்றது.
Where was the temple?
ஆசாரிப்பு கூடாரம், ஆலயம் எங்க இருந்தது?
அவுட் சைட்,
வெளியே இருந்தது.
Today it is inside.
அது இப்பொழுது உள்ளே இருக்கிறது.
Here is the temple now.
நமக்கு உள்ள ஆலயம் இருக்கிறது.
Where were the sacrifices in the Old Testament?
பலிகள் எல்லாம் எப்பொழுது எங்கே கொடுக்கப்பட்டது?
Outside there in the altar.
அங்கே பலிபீடத்தில் வெளியே கொடுக்கப்பட்டது.
Today where do we make our sacrifices?
இன்று நாம் பலிகளை எங்கு செலுத்துகிறோம்?
Hidden.
உள்ளத்திலிருந்து.
The Lord said, don't let anybody see your sacrifice.
உங்களுடைய பலிகளை யாரும் காணாதபடி செய்யுங்கள்.
It's all be hidden.
எல்லாம் உள்ளத்திலே இருக்கட்டும்.
Everything was outside in the old covenant has become inside in the new covenant.
பழைய உடன்படிக்கையில் எல்லாம் வெளியரங்கமாக இருந்தது, இந்த புதிய உடன்படிக்கையில் எல்லாம் அந்தரங்கத்தில் நடைபெறுகிறது.
Their enemies were outside in the old testament.
அங்கே எதிரிகள் எல்லாம் வெளியே இருந்தார்கள்.
Amorites, Hittites, Philistines.
அமோரியர்கள், எமோரியர்கள் என்று எல்லாரும் வெளியே இருந்தார்கள்.
Where are our enemies today?
ஆனால் நம்முடைய எதிரி இன்று எங்கு இருக்கிறார்?
நமக்குள்ளே
எப்படிப்பட்ட எதிரிகளை அவளை நாம் அழித்து, கோபம்,
பிட்டர்னஸ்,
கசப்பு,
ஜெலசி,
பொறாமை,
லவ் ஆஃப் மணி,
பண ஆசை,
ஸ்ட்ரைப்,
பிரிவினைகள்,
சோ மெனி எனமீஸ்,
எவ்வளவு எதிரிகள் நமக்குள்ளே இருக்கிறார்கள்.
டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஃபைட்டிங் வித் பிலிஸ்டைன்ஸ் அண்ட் கேனனைட்ஸ் அண்ட் ஆல் டுடே.
வெளியே இருக்கிற பிலிஸ்டியர்களோடு கூட இருக்கிறோடு கூட சண்டை போட்டு உங்களை நேரத்தை வீணடிக்காதீர்கள்.
எவ்ரிதிங் வாஸ் அவுட்சைட் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட்.
எல்லாம் பழைய ஏற்பாட்டில் வெளியே இருந்தது.
தி ஓல்ட் டெஸ்டமென்ட் காட் ப்ராமிஸ்ட் தெம் வெல்த் இன் தி ஃபீல்ட்ஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி தேர் ஆன் தி அவுட்சைட்.
வெளியே உங்களுடைய பங்குகளிலே, வயல்வெளியிலே ஆசீர்வாதத்தை தேவன் வெளியே கொடுத்திருந்தார்.
வாட் அபௌட் டுடே?
ஆனா இன்று எப்படி?
Inside I can become rich.
நமக்குள்ளே நாம் ஐஸ்வர்யராக.
Don't confuse it.
அதை குழப்பி விடாதீர்கள்.
If today also God is giving outside prosperity first of all, then Jesus and Paul and Peter should have been millionaires.
இந்த வெளியரங்கமாக தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களோடு நிறுத்தி விடுவோம் என்றால் பேதுரு, யோவான் அவர்கள் எல்லாம் பெரிய
லட்சக்கணக்கானவர்கள்.
அவர்கள் ஏழைகளாக இருந்தார்.
Peter said silver and gold he didn't even have money to give a beggar.
ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுப்பது கூட உள்ளத்திலே தங்கம் வெள்ளியும் இல்லை.
But he was rich inside.
ஆனால் உள்ளத்திலே அவர் ஐஸ்வர்யவான்.
All I'm trying to say is everything outside was inside. It is inside in the new covenant.
பழைய உடன்படிக்கையிலே வெளியே இருந்தவைகள் எல்லாம் புதிய உடன்படிக்கையிலே உள்ளே கொடுக்கப்படுகிறது.
Even the ministry of the spirit was only outside in the old testament.
பழைய ஏற்பாட்டிலே ஆவியானுடைய கிரியை வெளியரங்கமாக இருந்தது.
But now it is first of all inside and from inside it flows outside.
ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ ஆவியானுடைய கிரியை உள்ளே நடைபெற்று பின்பு வெளியே கொடுக்கப்படுகிறது.
If you don't have the holy spirit working inside you first.
ஆகவே பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே முதலாவதாக கிரியை செய்யவில்லை
என்றால், give me the gift of healing.
தேவனே எனக்கு சுகமளிக்கிற வாரத்தை தாரு.
As soon as I touch a person he'll be healed.
நான் மக்களை தொட்ட உடனே அவர் சுகமாகவே.
Give me a terrific gift of prophecy.
ஆண்டவரே தீர்க்கதரிசனம் அளிக்கிற
வல்லமை. He'll be moved when I preach.
நான் பிரசங்கம் செய்யும்போது அவர்கள் அசைக்கப்பட வேண்டும்.
God may give it to you.
கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கலாம்.
But if it doesn't work inside you,
அது உள்ளத்திலே கிரியை செய்யவில்லை
என்றால், your gift will destroy you one day.
அந்த உன்னுடைய வரமே உன்னை அழித்து விடும்.
I've seen so many people like that.
அவிதமாக ஊழியம் செய்த அநேகரை பார்த்திருக்கிறேன்.
Who did this external ministry?
வெளியரங்கமாக செய்யப்பட்ட ஊழியத்திலே நன்றாக செய்தார்கள்.
Their program is full.
அவர்களுக்கு அவர்கள் டேட் கேட்டாலே கிடைக்காது.
Every year here there all over the place.
வருஷம் முழுவதும் அங்கே இங்கே ஓடி ஆடி ஊழியம் செய்வார்கள்.
No inner life.
ஆனால் அந்த ரங்கத்தில் ஒன்றுமில்லை.
No time to walk with God.
தேவனோடு கூட சஞ்சரிக்க நேரம் இல்லை.
No listening to the voice of the spirit.
பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்கவில்லை.
Do you hear the Holy Spirit telling you that that was not a kind way in which you spoke to your wife?
பரிசுத்த ஆவியானவர் நீ உன்னோட மனைவியிடத்தில் நீ அன்பாக பேசவில்லை என்று சொல்கிறதுனால் கேட்க முடியல.
Have you heard that voice?
அப்படிப்பட்ட சத்தத்தை கேட்டிருக்கிறீர்களா?
You are in great danger if you never hear such voice.
அப்படிப்பட்ட சத்தங்களை நீ கேட்கவில்லை என்றால் நீ ஆபத்தில் இருக்கிறாய்.
You hear the spirit speaking, go and preach this to the church.
பரிசுத்த ஆவியானவருக்கு சொல்லுக, சபைக்கு நீ இதை பிரசங்கம் செய்.
Good.
நல்லதுதான்.
But you must also hear the spirit saying, you will not speak kindly to your wife.
உன்னுடைய உன் மனைவியோடு கூட நேரம் செலவழிக்காதே குறித்தும் தேவன் பேசுவார். அதையும் கவனிக்க வேண்டும்.
You must listen to the Holy Spirit.
பரிசுத்த ஆவியின் சத்தத்துக்கே கேட்கிறவளாக இருக்க.
When I take my scooter to that scooter repair shop,
மெக்கானிக் இடத்துல நான் என்னோட ஸ்கூட்டர் எடுத்து போகிறேன்.
And that small boy who is being beaten by everybody in that shop,
அங்க ஒரு சிறு சிறு பையன் எல்லாரும் அடிக்கப்படுகிறான்.
And the Lord says to me, speak a kind word to him.
அவனிடத்தில் அன்பாய் பேசு என்று ஆண்டவர்.
Nobody speaks a kind word to him.
யாரும் அவனிடத்தில் அன்பாய் பேசுவதில்லை.
Give him 2 rupees when nobody is looking.
அவனுக்கு 2 ரூபாய் கொடு, யாரும் பார்க்கவில்லை என்றால் கொடு.
If you only hear what the Holy Spirit is telling you to preach in the church, something is wrong.
பரிசுத்த ஆவியானவர் சபையிலே மாத்திரம் பேசுவதை நீ கேட்கிறவனாக இருப்பாய்னா உனக்குள்ளே ஏதோ தவறு என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும்.
Jesus was kind to all types of poor people going through struggles in life.
இயேசு கிறிஸ்து பிரச்சனையில் இருக்கிற எல்லா மக்களிடத்திலும் தயவு காட்டுகிறவராக இருந்தார்.
The Holy Spirit has to work inside me first.
முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும்.
He has to tell you the way you looked there that was not a pure look.
அவர் நம்மை பார்த்து நீ பார்க்கிற விதம் சுத்தமானது அல்ல என்று
சொல்லுங்கள்.
கண்களை எடுத்துவிடு.
Be pure.
சுத்தமாக பரிசுத்தமாக வாழ்.
The way you are talking to that sister in the church is not very pure.
இந்த சபையில் இருக்க அந்த ஸ்திரீயோடு சகோதரியோடு கூட பேசுகிற இது பரிசுத்தமானது அல்ல.
Keep yourself pure.
உங்களை நீ பரிசுத்தமாக்கிக்கொள்.
Do you hear that voice?
அப்படிப்பட்ட சத்தங்களை
இன்னும் கேட்கிறீர்களா?
அந்தரங்கத்தில் வருகிறதா?
If you don't respond to that voice first,
அந்த சத்தத்துக்கு நீங்கள் உடனே பதில் கொடுக்கவில்லை என்றால்,
even if the waters flow out from you through your mouth,
ஒருவேளை உங்களுடைய உள்ளத்திலிருந்து தண்ணீர் வரலாம் வெளியே,
but it will be dirty water.
அது அழுக்கான தண்ணீராக தான்.
You know, like when there's dirt in the pipe, even if a lot of water flows out, it's dirty water.
ஒருவேளை குழாயில அதிகமான தண்ணீர் வரலாம், அது அழுக்காக இருந்தால் அழுக்கு தண்ணீர் தான் வரும்.
I would rather have one glass of clean water than buckets of dirty water.
அநேக பக்கெட்டோடு பக்கெட்டிலே அழுக்கு தண்ணீர் இருப்பதை விட எனக்கு ஒரு டம்ளர் சுத்த தண்ணீர் போதும்.
I believe there is an abundance of water in heaven that can flow through us.
பரலோகத்திலிருந்து வல்லமையான நதி நமக்குள்ளே ஓட முடியும்.
The Lord is looking for clean channels.
தேவன் இன்று சுத்தமான பாத்திரத்தை அவர் தேடுகிறார்.
See this verse in Isaiah 52.
ஏசாயா 52 அதிகாரம்
verse 11.
11 வசனம்.
Isaiah
52:11.
It says here, depart, depart, go out from there, touch nothing unclean, go out of the midst of her, purify yourself, you who carry the vessels of the Lord.
புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவிடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதீர்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலே புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள்.
I'm carrying the message of the Lord.
நான் தேவனுடைய செய்தியை சுமந்து வருகிறேன்.
It says, purify yourself,
உங்களை சுத்திகரித்துக்கொள்.
In the New Testament also it says that in 2 Timothy 2.
2 Timothy 2 அதிகாரத்திலே இதை நாம் பார்க்கிறோம்.
2 Timothy 2.
2 Timothy 2 அதிகாரம்
verse 21.
21 வசனம்.
If a man cleanses himself from these things, he will be a vessel for honor, sanctified, useful to the master, prepared for every good work. Chapter 2 verse 21.
ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டா அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான்.
You know, you read in the Old Testament that Samson, when he saw a lion, the Spirit of God came upon him like a
bird
and he tore him to pieces.
சிம்சோன் சிங்கத்தை பார்த்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கினபடினாலே அவன் வல்லமையை பெற்று அந்த சிங்கத்தை அழித்து போட்டான்.
But there was another lion living inside Samson.
ஆனால் அதே வேளையிலே அவனுடைய இருதயத்துக்குள்ளே இன்னொரு சிங்கமும் இருந்தது.
You know which that one was?
அந்த சிங்கம் என்ன என்று உங்களுக்கு தெரியும்?
That was the lion of sexual lust.
இச்சையால் நிறைந்திருந்த சிங்கம்.
And when that lion came upon Samson,
அந்த சிங்கம் அவன் மேல் வந்த பொழுது,
who won?
யார் ஜெயம் பெற்றார்கள்?
So let me ask you a question.
ஆக ஒரு கேள்வி கேட்கிறேன்.
You see the lion in the jungle?
அங்கே காட்டிலே சிங்கத்தை பார்க்கிறீர்கள்.
You are afraid of that?
அதை குறித்து பயமடைகிறாயா?
Are you more afraid of this other lion that lives inside you and me?
அதை விட உனக்குள்ளும் எனக்குள்ளே இருக்கிற சிங்கத்தை குறித்து உனக்கு அதிக பயம் இருக்கிறது?
Which is stronger?
எது அதிகமான வல்லமை உள்ளது?
You go to Samson's story and you can learn which is stronger.
சிம்சோனுடைய சரித்திரத்தை வாசியுங்கள், புரிந்து கொள்வீர்கள்.
We are afraid of that lion in the jungle.
அங்கே காட்டிலே இருக்கிற சிங்கத்தை பார்த்து பயப்படுகிறோம்.
That's why we run away and we are not. If you see a lion, you'll run.
ஆகவே சிங்கத்தை பார்த்து நாம் ஓடி விடுகிறோம்.
That's why we never get killed.
ஆகவே தான் அது நம்மை கொல்ல முடியவில்லை.
But if you go bravely to face that lion in the jungle, you'll be killed.
அந்த சிங்கத்துக்கு எதிராக நீங்கள் போவீர்களானால் அது உங்களை கொன்றுவிடும்.
But when we see this lion inside,
நமக்குள்ளே இருக்கிற சிங்கத்தை பார்க்கும் பொழுது,
we don't run away.
நாம் ஓடுவது கிடையாது.
Do you know how Joseph saved himself?
யோசேப்பு தன்னை எப்படி பாதுகாத்துக் கொண்டான் தெரியுமா?
He did not read a book called Seven Steps to Victory.
அவன் ஏழு வழிகளிலே ஜெயம் பெறுவது எப்படி என்ற ஒரு புத்தகத்தை வாசிக்கவில்லை.
Only one step, run.
ஒரே ஒரு ஸ்டெப் தான், ஓடு என்பதுதான் அவன் அறிந்திருந்தான்.
I don't have to tell you seven steps, brother, just one, run.
ஏழு படிகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், ஒரே ஒரு படி தான், ஓடி விடு.
Run in the opposite direction.
எதிரான பாதையில ஓடி விடு.
Seven you may not remember.
ஒருவேளை நீ மறந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளாமல்,
but one you can remember.
ஒன்றை மாத்திரம் ஞாபகம்.
The Bible says, flee from youthful lust.
வேதம் சொல்லுகிறது, ஓடி விடு, இச்சைகளிலிருந்து ஓடு என்று சொல்லுது.
Flee from immorality.
இந்த பரிசுத்த அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து ஓடு.
Flee from temptation.
சோதனையிலிருந்து ஓடு.
Even in our prayer, the Lord has taught us to pray, lead us not into temptation.
ஜெபத்திலே நாம் ஜெபிக்கிறோம், சோதனையிலிருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும்.
Why do we run?
ஏன் நாம் ஓட வேண்டும்?
Because we want to keep our inner life pure.
நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள
வேண்டும். So that The waters that flow through me will be pure.
அது நிமித்தமாக எனக்குள்ளே இருந்து வருகிற தண்ணீர் சுத்தமாக இருக்க வேண்டும்.
Don't you want it to be like that in your life?
அவிதமாக இருக்க நீ விரும்பவில்லையா?
If you respond to what God says,
தேவன் சொல்வதற்கு நீ பதில் கொடுப்பாய் என்றால்,
you'll find that God meets with you.
தேவன் உங்களை சந்திப்பார்.
If you're honest,
நீங்கள் நேர்மையாக இருப்பீர்கள்.
The Lord comes into our midst.
கர்த்தர் நம்மிலே வந்து.
And I hope all of us will be on the side of the honest people.
நாம் எல்லோரும் நேர்மையாக இருக்கிற குழுவிலே இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம்.
You have spoken to my heart.
ஆண்டவரே, என்னுடைய இதயத்தில் நீ பேசி
இருக்கிறீர். I am preaching so much.
நான் போதித்துக் கொண்டே இருக்கிறேன்.
Serving so many people.
அநேக மக்களுக்கு ஊழியம் செய்கிறேன்.
But my inner life is not clean.
ஆனால் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறது.
My thoughts are not clean.
என்னுடைய எண்ணங்கள் சுத்தம் இல்லாமல்
இருக்கிறது. I am not running away.
நான் ஆண்டவரே ஓடாமல் நின்று கொண்டிருக்கிறேன்.
I am playing around with temptation.
சோதனையோடு விளையாடிக் கொண்டிருக்கிறேன்.
I am reading things I should not read.
படிக்க கூடாதவைகளை படித்துக் கொண்டிருக்கிறேன்.
I am doing things I should not do.
செய்ய கூடாதவைகளை செய்து கொண்டிருக்கிறேன்.